ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
நஜாது காம காமானாம் உபபோகேன சாம்யதி ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ. கிருஷ்ணவர்த்மான அக்னிக்கு பேர். பூய ஏவ அபிவர்தே, மறுபடி அது பெருசா எரியுமே தவிர ஒரு நாளும் தனியாது. ஆகையினால எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை. எல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி பார்த்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, ஏண்டா இப்படி சாமியாரா போயிட்டே? நீ சொல்ற ஒரு வார்த்தைக்கு தாய்மாரி, ஏன் இப்படி சாமியாரா போய், ஏன் நல்லா இருக்கீங்க, உனக்கு நல்லா படிக்க தெரியும், எல்லாம் தெரியும், ஏன் இப்படி போய் பாவம், நீ பேச ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை பேசாமல் இப்படி போயிருக்கலாம், இல்லை என்னத்துக்கு இப்படி எல்லாம் போய் ஆயிட்டேன். தாய்மானவரே எடுத்துக்கோங்க, அவர் பெரிய போஸ்டில் இருந்தார், நல்ல பதவியில் இருந்தார் தாய்மானவர். அவங்க சுற்றி இருக்கிறவங்களாம் வந்து சொல்லலாம், ஏன்பா இப்படிலாம் போய் அந்த அந்த மலைக்கோட்டை சாமியார்கிட்ட போய் மாட்டின்ட்டேன் சொல்லலாம் இல்லையா. அந்த மலைக்கோட்டை சாமியார் அவர் சும்மா இருன்னு சொல்லுவார், அவர் சும்மா இருக்கலாம், நம்மளாம் சும்மா இருக்க முடியுமா, அப்படிலாம் சொன்னாங்க, அப்படிலாம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னோட கற்பனை. எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை. எல்லாம் சொல்லி பார்த்து என்ன அசைச்சு பார்த்தாங்க. உன்னுடைய அருள் பரிபூர்ணமா இருக்கிற போது இதெல்லாம் அசைக்க முடியுமா நம்மள? பூராயமாக நினது அருள் வந்து உணர்த்த இவை போன வழி தெரியவில்லை. எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை. யார் என்ன சொன்னாலும் சரி என்னால் அதை வந்து ஒத்துக்க முடியல. அவங்க வந்து தவறான பாதைக்குத்தான் வழிகாட்டுகிறார்கள். எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை. அல்லால் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரனும். அவர் இதெல்லாம் சொல்ற, நமக்கு எல்லாம் இதை பத்தி திங்க் பண்றதே இல்லை. அதாவது நம்ம எத்தனையோ தடவை பிறந்திருக்கிறோம், இன்னும் எத்தனையோ தடவை இறந்திருக்கிறோம், பல பிறவிகள் வந்திருக்கிறது, பல பிறவிகளை கழிச்சிருக்கிறோம் அப்படிங்கிற நினைச்சு பார்க்கிற போது பகீருங்கிறது. அதனால இப்பவே பிறவி சுழலிலிருந்து விடுபட வேண்டும் என்று தோன்றுகிறது. மறுபடியும் மறுபடியும் தவறு செய்து புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜெட்டரே சயனம். மறுபடியும் மறுபடியும் பிறந்து பிறந்து சாகரதானா, பிறந்து பிறந்து இறந்ததினி போதும் போதுமே, பிறவி நீங்கி உன் பதம் சேர வேண்டுமே. பாட்டு பாடுறாங்க இல்லையா. நம்ம நமக்கு நிறைய பேருக்கு இது இது வந்து இது வந்து எத்தனாவது பிறவி நமக்கு தெரியாது. பசுபக்ஷி மிருகாதி யோனிஷு புனப்புன அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன இதானீந்தன மனுஷ ஜன்ம பிராப்தவதா மம. எத்தனையோ பிறவியில பண்ணின புண்ணியத்தினால திரும்பவும் ஒரு தடவை மனித பிறவி கிடைச்சிருக்கு. எத்தனையோ மனித பிறவியில செய்த புண்ணியத்தின் பலன் மீண்டும் ஒரு மனித பிறவி கிடைத்திருக்கிறது. ஏன்னா மற்ற பிறவியில புண்ணியம் செய்ய முடியாது, பாபம் செய்ய முடியாது, மனித பிறவியில தான் புண்ணிய பாபம் செய்ய முடியும். ஆக எத்தனையோ மனித பிறவியில செய்த புண்ணியத்தின் பலன் மீண்டும் ஒரு முறை நமக்கு மனித பிறவி கிடைத்திருக்கிறது. ஆகையினால இந்த பிறப்பு இறப்பு நினைச்சாலே பகீர்ங்கிறதுங்கிறார். இறப்படு பிறப்பை உள்ளே எண்ணினால், உள்ளே எண்ணினால்னா ஆழ்ந்து நினைத்து பார்த்தால், கடவுளுடைய அருள் இருந்தால் தான் இதுவே புரியும். மறுபிறவி கொள்கையே இல்லாட்டி மறுபிறவி கொள்கையே புரியாது. நிறைய பேருக்கு இப்ப பிறந்திருக்கிறதா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. பகவான் நமக்கு பிளஸ் பண்ணிருக்காரு பல பிறவிலாம் தெரியாம இருக்கணும்னு. தெரிஞ்சா நமக்கு இப்பவே நமக்கு முந்தானத்துக்கு என்ன சாப்பிட்டோம் தெரியாது. சொல்லுங்க, முந்தானத்துக்கு ராத்திரி என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கண்ணா. நான் நினைக்கிறேன் சப்பாத்தியோ உப்மாவோ அப்படின்னா. முந்தானத்துக்கு ராத்திரி சாப்பிட்டதே நமக்கு மறந்து போச்சு. இனி பல ஜென்மாவெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு இருக்கும்? போன பிறவியில நீங்க எங்க இருந்தீங்கன்னா கோப்பெருந்தேவியா இருந்தேன்னு சொல்லுவோம். கோப்பெருந்தேவியா இருந்தீங்க, நீங்க தான் நெடுஞ்செழியன், இவர் தான் சேரலாதன், அவர் தான் இளங்கோவடிகள் எல்லாம் சொல்லுவான். நீங்களும் ஆமா ஆமா சொல்லணும். என்னால இது போன பிறவியில எப்படி இருந்தாங்க, இதெல்லாம் வந்து இந்த ஜோசியத்திலாம் போய் தெரிஞ்சுக்க முடியும். ஓ, நான் போன பிறவியில அப்படி இருந்தேனா, அப்போ ஒரு பாம்பை கொண்டுட்டேனா, அந்த பாம்பு தோஷம் இருக்கா, அதனால நாகர்கோயிலில் போய் நாகராஜாவுக்கு பூஜை செய்யணும், இதெல்லாம் ஜனங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பத்தான் வந்து சரியா போகும், என்னுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகி அவங்க வீட்டில் சரியா இல்லை, சரியா போயிடுவா அப்படின்னு சொல்லி அதுக்கு ரீசன் எங்கிருந்தோ கனெக்ஷன். ஒருத்தர் சொல்றார் பல்லு வலி தாங்க முடியலையா, அது என்ன காரணம்? கடைசியில் பார்த்தா 6 மாசம் கழிச்சு பார்த்தா வீட்டு மாடியில் ரெண்டாவது ஜன்னல் சரியா இல்லையா? வீட்டு மாடியில ரெண்டாவது ஜன்னல் சரியா இல்லாதனால பல்லு வலியா சொல்றாரு அவர். அப்புறம் அதை சரி பண்ணங்க பல்லு வலி போயிடுச்சுங்கிறார். நல்லது, பல்லு வலி போச்சு இல்ல எப்படி எல்லாம் சிலதெல்லாம் நம்மளால ஜீரணிக்கவே முடியாது, ஆனா உண்மையா இருக்கு. அவங்க அதை சத்தியமா சொல்றாங்க, நம்ம எப்படி இல்லைன்னு நினைக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜன்னல் தான். இந்த ஜனங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொள்கைகள், இந்த விஷயம் என்னன்னா மறுபிறவி கொள்கைங்கிறது விஷயம். மறுபிறவி கொள்கையில பல பேருக்கு நம்பிக்கையே இல்லை. ஹிந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், ஆனா இந்து மக்களுக்கே பல பேருக்கு மறுபிறவி கொள்கையில் நம்பிக்கை இல்லை. மறுபிறவி கொள்கையில நம்பிக்கை இருந்து பயம் இருந்ததுன்னா அதர்மமே நடக்காது, ரொம்ப ஜாகிரதையாக இருப்பாங்க. அதனால தான் நம்ம அந்த நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிற போது தேவி பாகவதம் என்னோ ஒரு புஸ்தகம் படிப்பாங்க. அதாவது பொய் பேசினா என்ன தண்டனை கிடைக்கும் நரகத்துலன்னு சொல்லி வர்ணிப்பாங்க. அதை கேட்டாலே என்னோ பண்ணும். அங்கெல்லாம் எண்ணெய் கொப்பரை வச்சிருப்பான், நீ வந்து சொன்ன ஒரு ஒரு பொய்க்கும் ஒரு ஒரு தடவை முக்கிய எடுப்பான். அவர் நிறைய இப்படி சொல்லுவாங்க. அவர் அர்த்தம் சன்னியாசம் வாங்குற போது ஒரு சொன்னார், சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி, சன்னியாசம் வாங்கிட்டு அக்கிரமம் பண்ணினே நரகத்துல சென்னாய் உன்னை வள்ளு விழுந்து கடிக்கும். இதெல்லாம் கேட்கிற போத இந்த நரகம்ங்கிறது நமக்கு அது உண்மையோ பொய்யோ அதை பத்தி வேற விஷயம். அப்படி சொல்ற போதே நமக்கு என்னன்னா ஜாக்கிரதையா ஒழுங்கா இருக்கணும். இது பயமுறுத்தி ஒருத்தனுக்கு பண்பை கொடுக்க முடியாதுன்னு சில பேர் சொல்றாங்க. ஆனா பயமுறுத்தின இப்ப நம்ம நடைமுறையிலே அப்படித்தான் இருக்கு. சிலதெல்லாம் நமக்கு வந்து பயமுறுத்தினாதான் புரியும். அதனால தாய்மானவர் சொல்றார், இறப்படு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரனும், தூக்கமே வராது. ஐயோ நான் தூங்கிட்டே இருக்கேனே, நம்ம வந்து சாதனை பண்ணி மேல்நிலை அடையணுமே சொல்லி தோணும். துயில் உராது, இரு விழியும் இரவு பகலாய் செந்தழலின் மெழுகானது. இரவு பகலாய் இரு விழியும் துயில் உராது, அப்படி சப்ளை பண்ணிக்கணும். ராத்திரியும் பகலும் தூக்கமே வராது. அந்த அருள் தாகம், மோட்சத்துல விருப்பம் இருக்குமானால் தூக்கமே வராது. மோட்சத்தை அடைஞ்சாச்சுன்னா நல்லா தூங்குவோம், அது வேற விஷயம். மோட்சத்தை அடையிற வரைக்கும் ராத்திரியும் பகலும் என்னைக்குத்தான் நமக்கு இந்த ஞானம் நிஷ்டையாக போகிறதோ என்றெல்லாம் தோன்றும். ஆகையினால இரவு பகலாய் இருவழியும் துயில் உராது. இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா செந்தழலின் மெழுகானது அங்கம். இந்த உடம்பு அப்படியே இந்த அருள் தாகத்தினால் வெந்து கொண்டிருக்கிறது. அருள் தாகத்தினால் நெருப்புல போட்ட மெழுகு மாதிரி இந்த உடம்பு அந்த உணர்ச்சியில் இருக்கிறது. அதாவது மோட்சத்தை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும், பிறவியிலிருந்து விடுபட்டே ஆக வேண்டும், மறுபடியும் பிறந்து இறப்பதற்கு இல்லை, இப்பிறவியிலேயே நான் முக்தி அடைய விரும்புகிறேன். இகைவ தயிர்ஜித சர்க்கா ஏஷாம் சாமியே ஸ்திதம் மனஹ. வேதங்கள் எல்லாம் சொல்லுகிறது. இன்னும் ஒரு மந்திரம் கேனோபனிஷத் சொல்லுகிறது, இப்பொழுதே இந்த உலக வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே நீ இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் உன் வாழ்க்கைக்கு பயன் உண்டு, இல்லை என்றால் நீ பெரும் நஷ்டத்தை அடைந்தவனாவாய். இகச்சேத் அவேதி அத சத்தியமஸ்தி நச்சேதிகா வேதீன் மகதீ வினஷ்டிகி. பெரிய நஷ்டம், நல்ல ஒரு உடம்பை கொடுத்து உனக்கு நல்ல ஒரு சான்ஸை கொடுத்த போது இதை வேஸ்ட் பண்ணினியானா பெரும் நஷ்டம், திரும்பவும் உனக்கு இந்த உடம்பு எப்போ கிடைக்குமோ தெரியாது. அதனாலதான் தாய்மான சொல்றார் எண்ணறிய பிறவி. இந்த வார்த்தை ஒன்னுங்க, எண்ணறிய பிறவி, எண்ணுதற்கு அரிய பிறவி. பிறவி எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவி தான் அழுத்தி. தேவ பிறவி கூட கிடையாது, தேவ பிறவியிலையும் அங்கேயும் அனுபவிச்சுட்டு அவ திரும்பவும் பிறந்தான் ஆகணும். எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிதுன்னு ஒரு தரம் சொன்னா போறாது, அரிது கான் ரெண்டு தரம் சொல்ற. ஒரு வார்த்தையை ரெண்டு தரம் சொன்னா என்ன அர்த்தம், அதுக்கு வலுவூட்டுறதுக்காக சொல்ற. அதனால செந்தழனின் மெழுகானது அங்கம், இவை என் கொலோ. இவை என்ன காரணமோ பகவானே உனக்கு தெரியாதா? என் கொலோனா இது இப்படி ஏன் நான் இருக்கிறேனோ அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உண்மையை நான் உணர்ந்திருக்கிறேன், எனக்கு அருள் புரிவாயாக, பிறவியிலிருந்து என்னை விடுவிப்பாயாக, இந்த பிறவி சுழலிலிருந்து என்னை விடுவிப்பாயாக, மீண்டும் மீண்டும் பிறக்க நான் விரும்பவில்லை, தாயின் வயிற்றுக்குள்ள கர்ப்பவாச துக்கம், அப்புறம் பிறந்த உடனே சைஷவ துக்கம், அப்புறம் அறியாமையினால் அஞ்ஞானத்தினால் ஏகப்பட்ட வாழ்க்கை துன்பங்கள், திரும்ப திரும்ப இந்த கொஞ்சம் இன்பத்தையும் நிறைய துன்பத்தையும் அனுபவிக்கிறதுக்காக எனக்கு பிறப்பு வேண்டவே வேண்டாம், ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமான் அகருளானே, இங்கதான் பாடிதான். ஆகையினால ஜென்மாவே வேண்டாம்ப்பா, அடிக்கடி நமக்கு அடிக்கடி தோணும், இது நமக்கு பிரச்சனை அதிகமாகிற போது தான் தெரியும், அதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்குற போது தோணும், இன்னும் ரெண்டு நாளில் தெரிய போகுது, ஆதலால் பிறவி வேண்டேன். செந்தழலின் மெழுகானது அங்கம் இவை என்கொலோ, சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. அவ்வளவுதான். இப்ப இந்த பாடலினுடைய தாத்பரியம் என்ன, நிறைய பேர் ஒரு விஷயம் இதிலிருந்து சொல்ல விரும்புகிறார், நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கை நிலையில்லாதது என்பதையே உணராமல் இருக்கிறார்கள், பெரும்பாலானவர்களுக்கு இந்த அனித்தியம் புரிவதில்லை, அனித்தியம் புரிஞ்சா இப்படி கோடி கோடியா பணத்தை சேர்த்து வச்சுக்கிண்டு அது பூதம் மாதிரி காத்துன்னு உட்காந்துருப்பாங்களா, அனித்தியம்ங்கிறது தெரியாததுனால தானே இப்படி ஜனங்கள் இருக்கிறார்கள், சரீரம் அனித்தியம், ஜீவனம் அனித்தியம், எல்லாம் அனித்தியமயமாக இருக்கிறது, அனித்தியத்தை உணரணும்னா அனுகிரகம் வேணும், இறைவனுடைய அருள் இல்லைன்னா அந்த அனுகிரகம் இல்லைன்னா இது புரியாது, அதனாலதான் நிலை பெறுமாறு எண்ணுதியேல், உனக்கு நித்தியமானது வேணும்னா கோயிலுக்கு போங்கிறார் திருநாவுக்கரசர், அனித்தியமானது வேணும்னா இப்படி அவஸ்தப்படு, ஆஹா அனித்தியத்தை சார்ந்திருக்க கூடாதுன்னு ஒரு பாடம் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக வந்துவிட்டால் நமக்கு உலக வாழ்க்கையில் இருக்கிற பற்று நன்றாக நீங்கிவிடும் என்று தெரிகிறது. மற்றொரு கருத்து, எத்தனை பேர் நம்மை உலக வாழ்க்கையில் தூண்டினாலும் நம்மால் அதில் ஈடுபட முடியாது என்பதும் தெரிகிறது. அது மாத்திரமல்ல, மறுபிறவி என்பது நமக்கு இருக்கிறது, மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து உழறுகிறோம், அதை எண்ணி பார்த்து உடனே இப்பொழுதே பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு வழி தேட வேண்டும், மோட்சத்திற்கு வழியை தேட வேண்டும், அதுதான் விஷயம். இன்னும் ரொம்ப அழகான பாடல் அடுத்தாப்புல ஒரு பாட்டு சொல்றார், படிப்போம். காரிட்ட ஆணவ கரு அற இலறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டிருந்த எமை வெளியில் விட்டல்லலாம், காப்பிட்டதற்கு செய்த பேரிட்டுமை என்று பேசும் பாழ்மை பொய்யுடல் பிளக்க விளை அமுதமூட்டி பெரிய புவனத்தினிடை போக்கு வர உருகின்ற பெரிய விளையாட்டமைத்திட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழித பின்னமனை விட்டு இடருற உருக்கி இடர் தீர்த்து இரவு பகலில்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்மின் என்று சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. ஒரு குழந்தையை பெற்று வளர்த்து அது தவறு செய்யும் பொழுது அதனை ஒழுங்குபடுத்தி தன் மடியில் தாய் படுக்க வைத்து உறங்கச் செய்வது போல இறைவன் நமக்கு வாழ்க்கையை கொடுக்கிறார் என்று இந்த பாடல் கூறுகிறது. ஒரு குழந்தையை தாய் பெற்று அதை வளர்க்கிறாள். அது விளையாட்டு பருவம் வந்தவுடன் விளையாடுகிறது. தவறுகள் செய்யும் பொழுது தாய் கண்டிக்கிறாள். பிறகு குழந்தையை அரவணைத்துக் கொள்கிறாள். தன் மடியின் மீது அமர்த்தி கொண்டு அதனை உறங்க வைக்கிறாள். அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையே ஒப்பிட்டு பாடுகிறார் தாய்மானவர். இறைவன் தாயாக இருக்கிறான். அவன் நமக்கு அருள் புரிகிறான். நமக்கு பல துன்பங்களை எல்லாம் கொடுத்து நம்மை பண்படுத்தி ஆட்கொள்ளுகிறான் என்பது இந்த பாடலுடைய கருத்து. அதான் விஷயம். சித்தாந்த முக்தி முதலே சிறகில் விளங்க வரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. இது எல்லா பாடலையும் இருக்கக்கூடிய கருத்து. உலகு அன்னை வடிவான எந்தையே, உலகு அன்னை ஜெகன் மாதா. உலக அன்னைனா அப்படியே சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தா ஜெகன் மாதா. உலகன்னை வடிவான எந்தையே, உலக அன்னை வடிவாக விளங்குகின்ற என் தந்தையேங்கிறார். தாயாக விளங்குகின்ற தந்தையேன்னு இறைவனை போற்றி பாடுகிறார். இறைவன் தாயும் ஆனவன். ஆகையினால சிவபெருமான் தான் தாயாக வந்தாருங்கிறாங்க. அதில் தாயும் ஆன காரணத்தினால் உலகு அன்னை வடிவான எந்தையே, தாயுமான தந்தையே அப்படின்னு அர்த்தம். என்ன பண்ணுகிறார் இறைவன்னா, குழந்தைனா என்ன, முதல்ல கர்ப்பத்தில் வாசம் பண்ணும், கருவில் வாசம் பண்ணுகிறது குழந்தை. அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடன் குழந்தை உலகத்திற்கு வருகிறது. வந்தவுடனே என்ன பண்ணுகிறார்கள்னா, அதுக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே அதுக்கு 9வது நாள் காப்பு போடுறது அப்படின்னு ஒரு காப்பு போடுவாங்க. உண்டு ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு விதமான பழக்கங்கள்லாம் உண்டு. அதில் அதுக்கு காலுக்கு காப்பு போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேர் வச்சு நாமகரணம் எல்லாம் பண்ணி, ஜாதகர்மா நாமகரணம், அதெல்லாம் நாமகரணம்னா பேர் வைக்கிறது, பேரெல்லாம் வச்சு அப்புறம் இந்த சரீரம் நல்ல அபிவிருத்தி ஆகிறதுக்கு நல்லா பாலை கொடுத்து இந்த சரீரம் நன்றாக வளரும்படி செய்து அப்புறம் என்னென்ன போய் விளையாடு வெளியில் அப்படின்னு சொல்லி விளையாடுறதுக்கு அனுப்பிச்சு, அங்கே ஏதாவது அடிதடி சண்டை போட்டுன்னு வந்தால் உடனே அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அடித்து தண்டித்து திருத்தி எல்லாம் பண்ணி, ரொம்பவும் நாம் அழுதோமானா கவலைப்படாத, நான் உனக்கு நான் எல்லாம் ஒன்றும் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி மடியில் படுக்க வச்சு அம்மா வந்து குழந்தைக்கு ஆறுதலாக இருக்கிறார். அது மாதிரி தான் ஹோல் நம்முடைய பல பிறவிகளெல்லாம் பகவான் பண்ணுறாராம். பண்ணி கடைசியில் நம்மை ஆட்கொள்கிறாராம் இறைவன். இதிலிருந்து இதை என்ன சொல்கிறாருன்னா, குழந்தையாகிய உயிர்களை இறைவன் பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளுகிறான். குழந்தைகளாகிய உயிர்களை இறைவன் பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளுகிறான் என்பது இதன் மைய கருத்து. காரிட்ட ஆணவ கரு அறையில், கர்ப்பவாசம்னா எப்படின்னா, ரொம்ப வருஷமா அஞ்ஞானத்திலேயே உழண்டாச்சு பல பிறவிகள், ஒரு பிறவியா ரெண்டு பிறவியா, அறியாமை 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 அறியாமையினால மீண்டும் மீண்டும் தவறுகளை செஞ்சு செஞ்சு அறியாமை. காரிட்ட ஆணவ கரு அறை, எப்படி தாயோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற போது என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, இப்படியே உட்காந்துட்டே இருக்கும், இப்படியே உட்காந்துருந்தா ஒன்றும் தெரியாது. கண்ணை திறந்தால் சில சமயம் மிளகா கிழக்கா சாப்பிட்டாங்கன்னு நமக்கு தெரியும், அதனால் இல்லை ஒன்றும் தெரியும். அங்கே இருட்டு, கருப்பும் இருட்டு, அது மாதிரி அதோட ஒப்பிட்டு சொல்லு. கர்ப்பத்தில் இருக்கிற போது எப்படி நமக்கு ஒன்றும் தெரிவதில்லையோ அதுபோல காரிட்ட ஆணவ கரு அறையில், கரு அறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல. அங்க ஒன்றும் பார்க்கறது இல்லை, அறிஞ்சுக்கிறது இல்லை, ஒன்றும் கிடையாது. காரிட்ட ஆணவ கரு அறையில்னா அஜ்ஞானத்தில், அஜ்ஞானத்தினால ஞானம் இல்லாமல் விவரமே இல்லை, பார்க்கறதும் உலகத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதுனும் தெரியாது இல்லை. அறியாமையில் உழன்று அறிவற்ற கண்ணிலா குழவியை போல, குருட்டு குழவி. அது மாதிரி குழவினா இந்த இடத்துல குழந்தைன்னு அர்த்தம். ஒன்றும் தெரியாத ஒரு நிலையில் இருந்தேன், குழவியை போல் கட்டுண்டு இருந்த எம்மை. இதுக்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம். அதாவது பிரளய காலத்தில் எல்லா ஜீவர்களும் ஒடுங்கி இருக்கிறார்கள். பிரளய காலத்தில் நம்ம எல்லாருமே தூக்கத்திலே ஒடுங்கி இருக்கோம், நல்லா ஒடுங்கி இருக்கோம், விழிக்கிறோம். விழித்த உடனே நம்ம வந்து உலகத்துக்கு வந்துட்டோம். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் உயிர்ப்பு. ஆகையினால இந்த மாதிரி எப்படி நாம் வந்து பிரளய காலத்தில் எல்லா ஜீவராசிகளும் ஒடுங்கியிருக்கு, ஒன்றுமே தெரியலை, அங்கே வந்து நமக்கு அஜ்ஞானம் இருக்குது, ஆனால் அஜ்ஞானம் இருக்குன்னு தெரியல, அஜ்ஞானமும் கிடையாது ஞானமும் கிடையாத ஒரு அவஸ்தை எது, நல்ல பிரளய காலத்தில் நமக்கு அஜ்ஞானம் இருக்குதுங்கிறதே முழிச்சா தான் தெரியும், நமக்கு ஞானம் இருக்குங்கிறதும் முழிச்சா தான் தெரியும். ஆழ்ந்த உறக்கத்தில் வந்து நமக்கு அஜ்ஞானம் இருக்கிறதென்றோ ஞானம் இருக்கிறதென்றோ நமக்கு தெரியாது, விழித்த பிறகுதான் நமக்கு அஜ்ஞானம் இருக்கு ஞானம் இருக்குங்கிற விஷயமே தெரியும். இந்தந்த விஷயத்தில் எனக்கு அஜ்ஞானம் இருக்கு, இந்தந்த விஷயத்தில் எனக்கு ஞானம் இருக்கு, இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியும், இந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது ஜாகிரத அவஸ்தையில தான், வேணா சில சமயம் சொப்னாவஸ்தையில் இருக்கலாம், ஆனால் சுஷுப்தி அவஸ்தையில் ஆழ்ந்த உறக்கத்தில் அறிவும் கிடையாது அறியாமையும் கிடையாது. ஆகையினால்தான் சொல்றார், காரிட்ட ஆணவ கரு அறையில் அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்டு இருந்த எம்மை. எம்மை அப்படின்னா பிரளய காலத்தில் ஒடுங்கி போயிருந்த எண்ணெய். ஒரு பிறவியிலிருந்து இன்னொரு பிறவிக்கு போகிறபோது ஒடுக்கத்துக்கு போகிறோம், இதுக்கெல்லாம் நித்திய பிரளயம், அப்புறம் வந்து இடையில ஏற்படுற பிரளயங்கள்லாம் இருக்கு. நித்தியமாக பிரளயங்கிறது தூக்கத்தை சொல்லுவார்கள், மகா பிரளயங்கிறது எல்லா உலகமே ஒடுங்கி போகிற நேரம். ஆக இந்த பிரளயங்களே நிறைய கோணங்களில் வர்ணிக்கப்படுகிறது. மயக்கம் கூட ஒரு வகையான பிரளயம்தான். பிரளயம்னா நன்றாக ஒடுங்குதல் அர்த்தம். பிரகர்ஷேன லயம் பிராப்னோதி இது பிரளயம், தமிழில் காளிங்கிற மாதிரி பிரளயம்னு சொல்கிறோம், பிரளயங்கிறது தான் கரெக்ட். பிரகர்ஷேன லயம், ஆகையினால அப்படி இருந்தோம் நாம், ஒன்றும் தெரியாமல் தெரிஞ்சது தெரியாது எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் இருந்தோம். அதனால தான் நமக்கு ரொம்ப தூக்கம் பிடிக்கிறது, காலம்பரை நமக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிக்க வர முடியல. அது நமக்கு அதில் பிரச்சனையே இல்லை, முழிச்சாதான் பிரச்சனை வருது. ஆ காரிட்ட ஆணவ கரு அறையில் அறிவிலா கண்ணிலா அறிவற்ற கண்ணிலா குழவியை போல் கட்டுண்ட இருந்த எமை வெளியில் விட்டு, வெளியில் விட்டுன்னா என்னை படைத்து, அஜ்ஞானத்தின் அஜ்ஞானம் ஞானம் என்ற ஒரு அவஸ்தையே தெரியாமல் பிரளயத்தில் ஒடுங்கி கடந்த ஜீவனை சிருஷ்டித்து பிறக்க வைத்து வெளியில் விட்டு அல்லலாம் காப்பு இட்டு. அல்லல்னா கேட்க வேண்டாம், அல்லல் படுறேயா அண்ணாமலே உன்னை எண்ணாமலே அல்லல் பட்டேன் தினமும் அல்லல் பட்டேன்னு பாடுவாங்க ஒரு காலத்தில். அண்ணாமலே உன்னை எண்ணாமலே அல்லல் பட்டேன் தினமும் அல்லல் பட்டேன். அல்லல்னா ரொம்ப துக்கம். அதனால் பகவான் என்ன பண்ணாராம், பிறக்க வச்சு துக்கம்ங்கிற காப்பை கட்டினாராம், துன்பத்தை அனுபவிக்கிறதுங்கிற காப்பை கட்டினார். அதாவது இந்த உலகத்தில் இன்பம் இருக்குன்னு நம்மலாம் சொல்லிகிட்டு இருக்கோம், ஆனால் பெரியோர்கள்லாம் இந்த இன்பம் எல்லாம் இன்பமாகவே கருத முடியாதுங்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு சுகம், வஸ்திர சுகம், பணத்தினால் வர்ற சுகமெல்லாம் சுகம் மாதிரி. அதுக்கு பேர் சொல்ல போனால் போலி சுகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில், அதுக்கு பேர் சுக ஆபாசம். சுக ஆபாசம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, சுகம் மாதிரி தெரியும் ஆனால் சுகம் இல்லைன்னு அர்த்தம். சுக ஆபாசா, சுக் ஆபாசம்ங்கிற வார்த்தைக்கு போலின்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தை. ஆபாசம்ங்கிறது சம்ஸ்கிருதம், தமிழில் வந்து அதுக்கு அர்த்தம் போலின்னு அர்த்தம். அது ஏதோ இருக்கிற மாதிரி தோன்றுகிறது, உண்மை அல்லன்னு அர்த்தம். ஆக அல்லலாம் காப்பு இட்டு, அல்லல்ங்கிற காப்பை இட்டு, அப்புறம் என்னென்னா அதற்கு இசைந்த பேரிட்டு, அதுக்குன்னு ஒரு பேரை வச்சிடறாங்க, இசைந்த பேரிட்டு. அந்த காலத்துல எல்லாம் ஜாதிக்கு தகுந்த மாதிரிலாம் பேர் வைப்பாங்க, அப்படிலாம் ஒரு பழக்கம் உண்டு. பிராமணனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வைப்பாங்க, க்ஷத்ரியர்களாக இருந்தால் பராக்கிரமஹா விக்ரமஹா சுக்ரமஹா இப்படிலாம் பாட்டு பேர்லாம் பார்த்தாலே குலோத்துங்கன், பாருங்க இந்த சேர சோழ பாண்டியன், சேரன் சோழன் பாண்டியன் மூணுமே சமஸ்கிருதம். அந்த வேர்டு சேர சோழ பாண்டியன் இல்ல, அந்த சேர சோழ பாண்டிய ராஜாக்கள்லாம் வர்மாக்கள், அவங்கெல்லாம் வந்து வைக்கிற பேரெல்லாம் பார்த்தா தெரியும் எப்படி எல்லாம் பேர் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, பீமஹா, யுதிஷ்டிரஹா, துரியோதனஹா. இந்த பேரே வந்து அவன் நல்ல வீரத்தோட இருக்கணுங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. பராக்கிரம பாண்டியன், விக்ரமாதித்யன், இந்த பேரெல்லாம் கேட்டோமானாலே தெரியும், அப்படி வைக்கிற பேர்லயே தெரிஞ்சு போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்கள்லாம் இவன் இப்படி இருக்கணும் இந்த பேரிட்டு, தேவையான பேரை வச்சு, அதுக்கு பிறகு மெய் என்று பேசு பாழும் பொய்யுடல் பிளக்க விளை அமுதமூட்டி, பிளக்கன்னா பலக்க, வலிமையாக இருக்க, அதை காப்பு வச்சாச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு பேர் வச்சாச்சு, ஒரு பேர் வைக்கணுமே, ஏதோ குப்புசாமி, ஐயா சாமி, ராமசாமி, பேர் வச்சாச்சு. பேர் வச்சதுக்கு பிறகு, பேர் வச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வளர்க்குறாங்க. தாய் வளர்க்கிறாள், நாள்தோறும் பால் ஊட்டி சீராட்டி வளர்க்கிறாள். ஆகையினால இந்த அது ரொம்ப கடுமையாக சொல்கிறார், மெய்யென்று பேசும் பால் பொய் உடல். இதை மெய்யின்னு எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஆனால் பொய் உடல் இது, பலக்க இது நன்றாக வலிமையாக இருக்க, அமுதமூட்டி விளை அமுதமூட்டி, தன்னிடத்திலே இருந்து உண்டாகின்ற அமுதத்தை ஊட்டி. இறைவன் பல கோணங்களிலே நமக்கு உணவு ஊட்டுகிறான், நெல்லாக நெல் பயிர்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இறைவன் தான் நமக்கு கொடுக்கிறான். எப்படி தாய் பால் கொடுத்து குழந்தைக்கு பலத்தை கொடுக்கிறாளோ, அப்படி இறைவன் பல்வேறு உணவுப் பொருள்களை எல்லாம் அருளி செய்து உயிர்களை வளர்த்துகிறான். பிளக்க விளை அமுதம் ஊட்டி, அதுக்கு பிறகு என்னென்ன, பெரிய புவனத்தினிடை போக்கு வரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்திட்டு, போ இங்கிருந்து அமெரிக்காவுக்கு, அமெரிக்கால இருந்து ஜப்பானுக்கு போ, ஜப்பான்ல இருந்து சிங்கப்பூருக்கு போ, சிலங்கை சிலோனுக்கு போ, இங்கிருந்து அங்க தூக்கி போட்டு, அங்க இருக்கிறத ஆள இங்க தூக்கி போட்டு, இங்க தமிழ்நாட்டுல பிறந்தவனை வந்து மகாராஷ்டிராவில போட்டு, மகாராஷ்டிராவில இருக்கிறவனை கொண்டு வந்து நம்ம ஊர் ராமநாதபுரத்துல போட்டு, எங்கேயோ இங்க இருக்கிற ஆள, அங்க அங்க இருக்கிற ஆள, இங்க எல்லாரையும் பெரிய புவனத்தினிடை போக்கு வரவு உருகின்ற பெரிய விளையாட்டு அமைத்துட்டு. இவங்க அப்பா வேதாரண்யம், வேதாரண்யத்துல திருச்சிக்கு வந்தார், அதெல்லாம் இங்கேயும் அங்கேயும் போ போன்னு பந்தாடுகிறார்கள். இந்த பகவான் என்ன பண்றார், அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி போகிறார், போடுகிறார். நிறைய பேரை பார்த்தோம்னா, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் அந்த ஊர்ல இருந்து இங்கே வந்தவங்க, நாங்கள் அங்கிருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்தவங்க, நிறைய சொல்லுகிறார். விளையாட்டு அமைத்துட்டு ஏறிட்ட தன் சுருதி மொழி தப்பில் நமனை விட்டு இடர் உற உருக்கி இடர் தீர்த்து, வேத வாக்கியங்களை மறந்து வாழ்ந்தா அடி தண்டனை கொடுத்து திரும்ப திரும்ப திருத்திங்கிறார். ஆக இறைவன் உயிர்களை எல்லாம் திருத்துகிறான், பிறகு என்ன பண்றான்னா, பக்குவத்தை கொடுத்து நமக்கு வைராக்கியம் வந்து, இரவு பகல் இல்லாத பேரின்ப வீட்டினில் இசைந்து துயில் கொள்வின், இனிமே நீ பிரம்மானந்தத்தை அனுபவின்னு சொல்லி அருளும் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட சீரிட்ட உலகன்னை வடிவான எந்தையே சித்தாந்த முக்தி முதலே. இதனுடைய பொருளை முதலே சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லுகிறேன். இறைவன் உயிர்களை படைத்து பக்குவப்படுத்தி ஆட்கொள்ளுகிறான், அதுதான் இதனுடைய கருத்து. நாம் எல்லோரும் பக்குவப்பட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட வேண்டும், இறைவனை அதை குறித்து பிரார்த்திப்போமாக என்று சொல்லி இந்த அளவிலே இந்த பாடலுக்கு விளக்கத்தை நிறைவு செய்கிறேன். மற்ற பாடல்களை அடுத்த வகுப்புகளிலே விளக்குவதற்கு முயல்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.